நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. அறிவியல் அறிவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட சூழலில் சேமிப்பு முறைகள் என்பது குறித்து கூறுகின்றார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து பழங்கள், காய்கறிகள், இறைச்சி, அதுக்கப்புறம் தானியங்களை வந்து அதிக நாட்கள் சேமித்து வைக்கிறதுக்கு, அதாவது இயற்கைத்தன்மை மாறாமலும் அதனோட வாழ்நாளை நீட்டித்து சேமித்து வைக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க உணவு பதப்படுத்தும் துறையில். அதில் பற்றின சில செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைய நவீன உலகத்தில் மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமாகிட்டே வருது. அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை முறைகள்லாம் வந்து மிக அசுர வேகத்தில் மாறிக்கிட்டு வருது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நாம் உற்பத்தி செய்கிற விளைபொருட்களை வந்து இப்போ ஒரு 100 கிலோ நம்ம உற்பத்தி செய்கிறோன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிலோ நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா, அந்த 100 கிலோவும் நுகர்வோருக்கு போய் சேருதா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம். இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு காய்கறிகள், பழங்கள் அப்படின்னா, அது வந்து நம்ம அறுவடை செய்த மரத்திலிருந்து அறுவடை செய்ததுக்கப்புறம் சீக்கிரமாக கெட்டு போயிடும். ரொம்ப நாள் வந்து சேமித்து வைக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ 100 கிலோ நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா 100 கிலோவும் நம்ம பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இதில் இழப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய செலவுகள் நம்ம செய்கிறோம், முதலீடு பண்ணுறோம். இன்றைக்கி அரசாங்கங்களில் நிறைய விவசாயத்தை வந்து நவீனப்படுத்துவதிலும் விவசாய உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவதிலும் நிறைய சலுகைகள்லாம் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உற்பத்தி பொருள் சரியாக நுகர்வோரிடம் போய் சேரலை அப்படின்னா, இது பெரிய ஒரு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சிங்களேன், இப்போ நான் ஒரு நுகர்வோர், இப்போ நீ ஒரு நுகர்வோர் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆப்பிள் வாங்குகிறோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக, அது வந்து மரத்துலேருந்து பறித்த மாதிரி இருந்தால் தான் நம்மளே விரும்பி வாங்குறதுக்கு நம்மளுக்கு மனசு வரும். எப்படியும் 1 கிலோ 100 ரூபாய்க்கு நம்ம போய் வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த 100 ரூபாய்க்கு வாங்குகிற ஆப்பிள் வந்து சுவையாக இருக்கணும், அதுக்கப்புறம் பார்க்குறப்பயே வந்து கலராக இருக்கணும், அழுகல் இல்லாமல், தோலில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும், காம்புலாம் வந்து வெளியில் வந்துடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம்ல கடையில் போய் வாங்குறப்ப பார்க்குறோம். இப்போ ஒரு விவசாயி வந்து தன்னோட விளைநிலத்தில் வந்து உற்பத்தி பண்ணுறாரு, ஆப்பிளை வந்து உற்பத்தி பண்ணுறாரு. அவர் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். அதை கொண்டு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பண்ணுறதுலே பார்த்திங்கன்னா நிறைய முறைகள் இருக்குது. ஒன்று வந்து நேரடியாக, உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சிங்களேன், உழவர் சந்தை மாதிரியான இடங்கள்லாம் நேரடியாகவே விற்றுறாங்க. அங்கே நம்ம போய் வாங்குகிறோம், விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருளை இங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்துகிறாங்க. சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா 2 கை 3 கை மாறி வரும். இப்போ வந்து உற்பத்தியாளரே வந்து நேரடியாக நுகர்வோரோட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா, அறுவடை செய்ததுலேருந்து அதை நம்ம வந்து சாப்பிட்ற வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் வந்து அதிகமாக இருந்தால்தான் நாம் நினைத்தபடி விவசாயிக்கு வந்து அதிக லாபமும் நுகர்வோருக்கும் அதிகமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ஒரு விஷயம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா, இப்போ ரசாயனங்கள்லாம் அதிகமாக பயன்படுத்திகிட்ருக்காங்கல்ல, அதுவே இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனையாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நோய்கள் அதிகமாக வருது. உணவுப் பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கே ஏற்கனவே ஏகப்பட்ட உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி தான் அந்த பொருளையே நம்ம உற்பத்தி செய்கிறோம். இப்போ ஒரு பழமே இருக்கட்டும், கொய்யா பழமாக இருக்கட்டும், நம்ம அது மேலே வந்து ஏதாச்சும் ஒரு ரசாயன பொருளை வந்து பயன்படுத்தி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில முறைகள் செஞ்சோம் அப்படின்னு வச்சிங்களேன், அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தான். ஏன்னா நம்ம வந்து கொய்யா பழத்தை அப்படியே நம்ம சாப்பிட்றப்ப அது கெடாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ரசாயனங்களும் நம்ம உடலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து மனசில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கே வந்து இது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா டன் கணக்கில் தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1 நாள் 2 நாள் 1 வாரம் இந்த மாதிரி வாழ்நாள் அதிகமாக நீடித்து வைக்கும்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா லாபகரமாக இந்த தொழிலை நடத்துவதற்கும் இழப்புகள் அதிகமாக ஆவதை தடுப்பதோடு மட்டுமில்லாமல் நம்ம உற்பத்தி செய்த மூலப்பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சில விளைபொருள்கள்லாம் வந்து இந்தியா வந்து முதலிடத்தில் வந்து வகிச்சிட்ருக்காங்க, உற்பத்தி ஆகிறதுலேயே முதலிடம் வகிக்குது. ஸோ அந்த மாதிரி விளைபொருள்களை வந்து தகுந்த முறையில் நம்ம பாதுகாத்து வைப்பதன் மூலம் பொருளாதாரத்துலேயும் நம்ம மேம்பாடு அடைய முடியும். இப்போ நான் இன்றைக்கி பேச போகிற இந்த சேமிப்பு முறைகள் ஏற்கனவே இதை பயன்படுத்தி வெற்றி கண்டிருக்காங்க. அதாவது நடைமுறை சாத்தியமாக இந்த தொழில்நுட்பங்கள் வெற்றிகரமாக செயல்படுவதை இன்றைக்கு உணர்ந்ததினால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்களை, உதாரணத்துக்கு காய்கறிகள் மற்றும் பழங்களையும், மாறுபட்ட சூழ்நிலை அதாவது நம்ம சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடம். இப்போ எப்படின்னா உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை நம்ம வாங்கிட்டு வரோன்னு வச்சிங்களேன், கடையிலேருந்து வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா வீட்டில் அப்படியே வந்து காத்தோட்டமாக பரப்பி வச்சுருவாங்க. அதேமாதிரி உருளைக்கிழங்கு, தக்காளி, தக்காளியெலாம் அந்த மாதிரி வைக்கிறப்ப என்ன ஆகுனா ஒரு நாள் நல்லாயிருக்கும், ரெண்டாவது நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்துரும், அப்புறம் மூணாவது நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுகல் ஆரம்பிச்சிரும். இப்போ ஒரு கிலோ நம்ம வாங்கிட்டு வரோன்னு வச்சிங்களேன், ஒரு கிலோவில் ஒரே ஒரு பழம் வண்டி அழுகிருச்சு அப்படின்னா அந்த ஒரு கிலோ பழமும் சீக்கிரமாகவே அழுக ஆரம்பிச்சிரும்ல. ஸோ இந்த மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றுவதன் மூலமாக நம்ம வாழ்நாளை அதிகமாக சேமித்து வைக்க முடியும். அது இல்லாமல் அந்த பொருளோட தரம், இயற்கை தன்மை, இயற்கை தன்மைன்னா என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெஷ்னஸ்னா, அதாவது நம்ம மரத்தில் பறித்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சுக்கிறது. ஸோ அதையும் இன்றைக்கி வந்து அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கண்டிருக்காங்க. இது எதனால் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உயிரினங்கள் எல்லாமே வந்து சுவாசிக்குது. மனுஷனங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற அந்த காற்றை வந்து நம்ம உள்ளிழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியிடுறோம். அதனால் நம்மளுடைய இதயம் வந்து சுருங்கி வீறியுது, ரத்தங்கள் வந்து உடம்பு புற பரவுது, நாம் உயிரோட நலமுடன் வாழ்ந்துட்டுருக்கோம். இதே மாதிரி தான் பூமியில் வாழக்கூடிய உயிருள்ள ஜீவராசிகள் அனைத்தும் இந்த ஒரு வழிமுறை தான் பின்பற்றி அதனோட வாழ்க்கை தகவமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. நான் சொன்ன இந்த சுவாச முறை வந்து பழங்கள் மற்றும் காய்கறிகள், தானியங்களுக்கும் பொருந்தும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், மரத்துலேருந்து அறுவடை செய்த பிறகும் அந்த சுவாசிக்கிற செயல் வந்து முற்றிலுமாக நிறுத்தப்பட மாட்டாது, அது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக மூச்சு வெளியில் இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக கெட்டு போயிடுது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காற்றை வெளியில் எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், காற்று தான் ரொம்ப முக்கியமாக தேவை சுவாசத்துக்கு. அந்த சுவாசிக்கும் செயலை நம்ம நிப்பாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா சேமித்து வைக்கும் நாட்களை வந்து அதிகரிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒன்றேன்னு சொல்லலாம், என்ன அப்படின்னு வச்சிங்களேன், நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டு வர ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லையா, ஃப்ரிட்ஜின்னு சொல்கிறோம்ல, குளிர்சாதன பெட்டி, அதிலலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் நிலவக்கூடிய, வெளியில்னா அறை வெப்பநிலை, அட்மாஸ்பெரிக் டெம்பரேச்சர், ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் வந்து ஒரு 30 டிகிரி, இன்றைக்கி வெயில் வந்து 30 டிகிரி அடிக்குதுன்னு வச்சிங்களேன், ஃப்ரிட்ஜுக்குள்ளார வந்து எப்படின்னா ஒரு 4 டிகிரி டெம்பரேச்சர். 30 டிகிரி எங்கே இருக்குது, 4 டிகிரி எங்கே இருக்குது. இப்போ அந்த 4 டிகிரி டெம்பரேச்சரில் உணவுப் பொருட்களை வைக்கிறப்ப அதிக நாள் கெட்டு போக மாட்டேது. இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ டெம்பரேச்சர் கம்மியாக என்ன ஆகுதுன்னு வச்சிங்களேன், சில உயிரினங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா நுண்கிருமிகள்லாம் வந்து வளரக்கூடிய அந்த தன்மை வந்து நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த குறிப்பிட்ட வெப்பநிலை, தட்பவெப்பம் வந்து ஒரு குறிப்பிட்ட நுண்ணுயிருக்கு வந்து அதனோட வளர்ச்சி, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம வந்து நல்லா சுகமாக வாழணும் அப்படின்னா ஒரு சூழ்நிலை வேணும். இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 18 டிகிரி வெப்பம், காலையில் எழுந்துச்சுன்னு நல்லா குளிராக இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் அடிக்குது, மறுபடியும் ரொம்ப இதாக இருக்குதுன்னு வச்சுக்கலேன். இதுவே ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குதுன்னு 100 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு வெயில் அப்படின்னா நாம் இங்கே வந்து சுகமாக வாழ முடியாது, நம்மளோட வாழ்க்கை முறை அப்படியே மாறிடும். இன்னும் போக போக என்ன ஆச்சுன்னு வச்சிங்களேன், நாம் இறப்பதற்கு கூட நிகழலாம். ஏன்னா நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த செல்கள்லாம் வந்து பெருகி பெருகிறதுக்கு ஒரு சூழ்நிலை வேணும், தகுந்த சூழ்நிலை இருந்தால் தான் இந்த வளர்சிதை மாற்றமே நடக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, செல்லோட ஆக்டிவிட்டியை நம்ம வந்து எதையுமே செய்யாமல் தடுத்துறது மீன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சர் குறைக்கிறப்ப சில நுண்ணுயிர்கள் வந்து வளர முடியாது, அந்த சூழ்நிலையை வந்து தடைபட்டுறதுனால அதை தன்னை வளர்த்து கொள்ள முடியாதனால என்ன ஆகுதுன்னா நம்ம வச்ச மாதிரியே இருக்குது. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும்ல, அது என்னென்னா அந்த சூழ்நிலை மாறுது, மாற்றப்பட்ட சூழ்நிலை வந்து அந்த பொருள் குறிப்பிட்ட பொருட்களுக்கு வந்து சாதகமாக இருக்கிறதுனால அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த நுண்ணுயிர்கள்லாம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகி தூண்டவிடப்பட்டு மறுபடியும் வளர்ந்து சீக்கிரமாக கெட்டு, இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ ஃப்ரிட்ஜின்னு நம்ம சொல்கிறோம், ஓகே இது வந்து சின்ன லெவலில் நம்ம சொல்கிறோம், ஃப்ரிட்ஜில் ரொம்ப பொருட்களை வச்சு நம்ம சேமிக்க முடியாது. இப்போ டன் கணக்கில் வைக்கணும், ஒரு குவிண்டால் ரெண்டு குவிண்டால் அப்படின்ற அளவில் நம்ம கொண்டு போய் வைக்கிறப்ப இந்த மாதிரி குளிர்சாதன முறைகள் வந்து அதுக்கு பயன்படாது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மூலப்பொருள்களுக்கும் அந்த சுவாசத்தின் தன்மை வந்து வேறுபடும். இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காற்றை வந்து வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே தள்ளுறோம், ஒரு குறிப்பிட்ட அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறோம். தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவு அது எடுத்துக்க முடியாது சுவாசிக்கிறது, கூடவையோ குறைச்சலோ அந்த விகிதாச்சாரம் வந்து மாறும். ஒவ்வொரு விளைபொருட்களுக்கும் அந்த விகிதாச்சாரங்கள் மாறும். இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல டம்ப் பண்ணவும் முடியாது. இப்போ தனித்தனியான நம்மளுக்கு வந்து வரைமுறைக்குட்பட்ட ஒரு சிறந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு தேவைப்படுது. நடைமுறையில் ரெண்டு விதமான வழிமுறைகளை வந்து பின்பற்றுறாங்க. ஒன்று வந்து கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் ஸ்டோரேஜ். கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, தக்காளியை நான் உதாரணமாக சொல்கிறேன், தக்காளியை வந்து அறுவடை செஞ்சதுலேருந்து ஒரு 15 நாள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வைக்கணும். வைக்கிறதுக்கு இப்போ தக்காளி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஆக்சிஜனை வந்து வெளியிடுது, சுவாசிக்கிறது. அதாவது ஒரு இடத்துல குவிச்சு வைக்கிறப்ப அந்த குவியல் இருக்கக்கூடிய எல்லா தக்காளியும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்சிஜனை வந்து வெளியிடுறாங்கன்னு வச்சிங்களேன், அந்த ஆக்சிஜன் அளவை வந்து நம்ம மட்டுப்படுத்தணும், சுவாசத்தை வந்து தடைப்படுத்தி வைக்கணும். இப்போ ஒரு மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு வச்சிங்களேன், இந்த ஒரு மாதம் வரைக்கும் அந்த செயலை வந்து நிறுத்தி வைக்கணும். இதுக்கு பேர் கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ். அது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு அது ஆக்சிஜன் வெளியிடுது, எந்த அளவுக்கு வந்து அது வெளியிடாமல் நிறுத்தி வைத்தால் தன்னோட வாழ்நாளை அதிகரிக்க முடியும்னு சொல்லிட்டு பல்வேறு சோதனைகள் செய்து அதை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. கண்டுபிடிச்சி வச்சுட்டு ஒரு சின்ன ரூமில் நம்ம வந்து உள்ளுக்குள்ளார என்னென்னா, காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். இந்த காற்றில் வந்து நிறைய வாயுக்கள்லாம் அடங்கியிருக்கு, நிறைய வாயுக்கள் அடங்கியிருக்கு. இதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்கிறது என்னென்னா, நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், அப்புறம் ஆர்கான். இந்த 5 விதமான வாயுக்கள் அதிகமாக அடங்கியிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நைட்ரஜனோட அளவு வந்து 78% 78.03%, ஆக்சிஜன் அளவு வந்து 20.99%, அதாவது குத்து மதிப்பாக ஒரு 21% ஆக்சிஜனோட அளவு இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு நம்ம சொல்லக்கூடிய அந்த வாயு வந்து 0.03% இருக்குது. ஹைட்ரஜன் வாயு வந்து 0.01%, ஆர்கானோட அளவு பார்த்திங்கன்னா 0.94% வந்து நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றில் இந்த வாயுக்கள்லாம் கலந்துருக்கு. இந்த வாயு கலவையை தான் நம்ம காற்றுன்னு சொல்கிறோம் ஜென்ரலாகவே. இப்போ நம்மளோட பிரச்சனை என்னென்னா, மெயினான 3 வாயு தான், எல்லா வாயுவையும் நம்ம வந்து கருத்தில் கொள்வது கிடையாது. சேமித்து வைக்கிற இதுக்கு சொல்கிறேன் நான், எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை. 3 வாயுக்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னா, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் நைட்ரஜன். இந்த 3 வாயுக்களின் அளவை தான் வந்து அதிகமாகவோ அல்லது குறைத்தோ வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. ரெண்டு விதமானது இருக்குன்னு சொன்னால், ஒன்று வந்து கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ், இன்னொன்று வந்து மாடிஃபைடு அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ். கண்ட்ரோல்டுனா உங்களுக்கு தெரியும், கட்டுப்படுத்தி வைக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். மாடிஃபைடுன்னு எப்படின்னு சொல்கிறதுன்னு வச்சிங்களேன், சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜவுத்தாள் பை இருக்கு இல்லையா, கேரி பேக் எடுத்து நம்ம வந்து காற்றால் வந்து ஊதி அதை வந்து ஒரு ரப்பர் பண்ட் போட்டு கட்டிக்கிறோம், அதுக்குள்ளே காற்று இருக்குது சரிங்களா. இந்த காற்றை வந்து நம்ம மாடிஃபை பண்ணுறோம், மாற்றி அமைக்கிறோம். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பண்ண முடியும், அந்த கேரி பேக்கை நீங்கள் ஒரு உதாரணம் வச்சுங்க, அந்த கேரி பேக்குள்ளார நம்ம வந்து இப்போ தக்காளியோ ஒரு வெங்காயமோ அல்லது வந்து உருளைக்கிழங்கோ அந்த கேரி பேக்குள்ளார போட்டு நல்லா நம்ம கட்டி வச்சுருவோம். கட்டி வைக்கிறப்ப என்ன ஆகுனா, அது வந்து சுவாசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், உள்ளுக்குள்ளார இருக்கிற எல்லா வாயும் வெளியில் எடுத்துகிட்டு குறிப்பிட்ட அளவு வாயு கலவைகள், நான் சொன்ன இந்த ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், இந்த 3 வாயுக்கலைகள் குறிப்பிட்ட அளவில் உள்ளுக்குள்ளார வந்து ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கை முறையில் ஒரு சிரஞ்சி வச்சு ஊசி போகிறப்ப எப்படி சிரஞ்சி வச்சு மருந்து உள்ளுக்குள்ளே செலுத்துகிறாங்களோ, அதேமாரி இந்த வாயு கலைவைகள்லாம் குறிப்பிட்ட சதவீதத்தில் சிப்பமிட்ட ஒரு பொருள்கள், அதாவது கேரி பேக் நான் இங்கே சொன்னது என்னென்னா, எந்த பொருளை வந்து நம்ம வந்து பேக்கெட் பண்ணி வைக்கிறோமோ அதுக்குள்ளார வந்து சிரஞ்சி மூலமாக உள்ளார அமைக்கிறது. இதற்கு பேர் வந்து மாடிஃபைடு அட்மாஸ்பியரிக் பேக்கேஜிங் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னு வச்சிங்களேன், கண்ட்ரோல் அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜில் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம சேமித்து வைக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு மாதம் வரைக்கும் அந்த வாயு கலவையின் அளவு வந்து மாறவே மாறாது. சப்போஸ் வந்து குறைஞ்சது கம்மியாகுது அப்படின்னா, நம்ம வந்து அதை மறுபடியும் வெளியிலேருந்து சேமிப்பு கலனுக்குள்ளார வாயு கலவைகளை நம்ம அனுப்பி ஒரே சீராக வைத்துக்கொள்ளும்படி நம்ம பார்த்துக்கொள்றது. அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ். இந்த மாடிஃபைடு அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் வாயு கலவையை நம்ம சிப்பமிட்டு வைக்கிறது. அதாவது பேக்கெட்டில் வந்து வாயு கலவை நிரப்பி அதுக்குள்ளே விலை பொருட்களை வைத்து அப்புறம் வந்து அதை ஒட்டி சீல் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாடிஃபைட் அட்மாஸ்பிரிக் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்ஸ் வந்து நம்ம சீல் பண்ணிட்டோம்னா அது ஓப்பன் பண்ண முடியாது, இல்லை பிரிக்க முடியாது, பிரித்தோம்னா மறுபடி கெட்டு போயிடும். இது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதாவது அந்த நம்ம பேக்கெட் பண்ணுற அந்த பொருளோட தன்மை ப்ராப்பர்ட்டின்னா எதுன்னு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளே வந்து நுண்புலைகள். நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தோலே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும்ல தோலில், அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து வேர்வெல்லாம் வெளியில் வருது. இந்த மாதிரி தான் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்லையும் இருக்கும், சின்ன சின்ன ஓட்டைகள், கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கும். அது வழியாக வெளியில் இருக்கிற காற்று உள்ளார போகிறதும் உள்ளே இருக்கிற காற்று வெளியில் வர அந்த வாயு பரிமாற்றங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ இந்த மாடிஃபைடு அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களில் நம்ம வந்து சேமித்து வைக்கிறதுல ஒரு தடவை நம்ம வந்து அதோடய வாயுக்களை நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டைகள் எவ்வளோ இருக்குது, பெருசாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருக்கும், இருந்தாலும் அது ரொம்ப மைன்யூட்டாக இருந்ததுன்னா அதிகமாக உள்ளுக்குள்ளே காற்று வெளில போக முடியாது, வெளில இருக்கு உள்ள போக முடியாது. சப்போஸ் வந்து அதில் வந்து அந்த ஓட்டைகள் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் சீக்கிரமாக உள்ளுக்குள்ளே நம்ம அடைத்து வைத்த அந்த விகிதத்தில் இருக்கிற காற்று வந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான விளை பொருட்களுக்கு வந்து எந்தெந்த விகிதாச்சரத்தில் வாயு கலவைகள் வந்து பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு ஆக்சிஜன் அளவு 5 முதல் 10% இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 0-5%. நைட்ரஜனோட அளவு வந்து 85-95%. இந்த கூட்டமைப்பில் தான் அந்த கலவை வாயு கலவைகள் வந்து இருந்தால் இதனோட வாழ்நாளை வந்து அதிகரிக்க முடியும். அதுக்கப்புறம் மாம்பழத்தில் நம்ம பார்க்குறப்ப ஆக்சிஜனோட அளவு வந்து 3-7%, கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து 5-8% இருக்கணும். அப்புறம் நைட்ரஜனோட அளவு வந்து 85-92% வாழைப்பழம் அதனோட வாழ்நாளை நீடித்து வைக்கிறதுக்கு 2-5% ஆக்சிஜன் அளவும், 2-5% கார்பன் டை ஆக்சைடோட அளவும், நைட்ரஜனோட அளவு வந்து 90-96%. இந்த கூட்டமைப்பில் நம்ம சேமித்து வைக்க போகிற இடத்துல இந்த வாயு கலவைகள் அளவை வந்து நம்ம வந்து மாற்றியமைத்து அதற்குள்ளாக வைத்து நம்ம சேமித்தோம் அப்படின்னா 15 நாட்கள் முதல் 1 மாதம் வரை இதனோட வாழ்நாளை நீடித்து வைக்க முடியும். இந்த வாழ்நாள் நீடிக்கிறதுங்கிறது இந்த 15-1 மாதம் சொன்னோம் இல்லையா, அது வந்து எல்லாத்துக்கும் 19 சொல்ல முடியாது. ஒவ்வொரு விளை பொருட்களுக்கு தகுந்த மாதிரி இந்த இடைவெளியும் மாறும், கால இடைவெளிகளும் மாறும். இதில் வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நான் சொன்ன இந்த மாற்றி அமைக்கப்பட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம உணவுப் பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுல வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னு வச்சிங்களேன், இதில் வந்து வேதிப்பொருட்கள் எதையுமே நம்ம பயன்படுத்துறதில்ல, அதனால் இயற்கைத்தன்மை வந்து 100% சொல்லலாம் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நிலை அதிகமாகிருக்குது. அப்புறம் வந்து பொருளோட தரம் வந்து ரொம்ப நல்லா நம்ம எப்படி வைத்தோமோ அதே மாதிரி அந்த தரத்துலேயே இருக்குது. அதில் உள்ளுக்குள்ளார கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, வேதி வினைகள். பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் தண்ணி இருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த வேதி வினைகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு ஊக்கி மாதிரி தான். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், தோசை மாவு இருக்குல்ல, தோசை மாவு வந்து தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிட்டோம்னு வச்சிங்களேன் ரொம்ப நாள் வச்சுருக்க முடியாது, புளிப்பாயிரும், ஒரு மாதிரி வாடையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதே வந்து தோசை மாவை வந்து பவுடராக தண்ணியே இல்லாமல் வெறும் மாவை பவுடராக அரைச்சி வச்சுருந்தோன்னு வச்சிங்களேன் ரொம்ப நாள் நம்ம வச்சு சேமிக்க முடியும். இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம், பால் பவுடர்லாம் விற்றுட்டுருக்காங்கல்ல அதே மாதிரி தான், அது வந்து தண்ணி கலக்காமல் இருக்கிற அந்த பால் பவுடர் வந்து ரொம்ப நாள் 3 மாதத்துக்கு மேலே கூட இப்போ பதப்படுத்தி வைக்கிறாங்க. இதே வந்து பாலாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் நம்ம அதிக நாள் வச்சுருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, வேதி வினை மாற்றம் நடக்கிறதுக்கு தண்ணிங்கிற ஒரு பொருள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அதில் வேதி மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, மாற்றியமைக்கப்பட்ட சூழ்நிலையில் வேதி வினை மாற்றங்கள் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அதனோட தரம் வந்து அதிகமாக கிடைக்கிது. இதெல்லாம் நன்மைகள். தீமைகள்னு பார்க்குறப்ப என்னன்னு நம்ம சொல்லணும்னு வச்சிங்களேன், இது வந்து பதப்படுத்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாக செலவாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரிட்ஜை எடுத்துக்கலாமே உதாரணத்துக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அந்த காற்றெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு புதுசாக உள்ளற ஒரு காற்றை நம்ம உள்ளுக்குள்ளே விடுற காற்று வந்து வெளியில் போகக்கூடாது, ரொம்ப ஏர் டைட்டாக சீல் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளார நம்ம அனுப்பிச்சு வச்ச காற்று வந்து நம்ம எந்த விகிதாச்சாரத்தில் உள்ளுக்குள்ளார அனுப்பிச்சோமோ அதே மாதிரியே ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ எத்தனை நாள் நம்ம சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறோமோ அத்தனை நாள் வரைக்கும் ஒரே துறையாக மெயின்டைன் பண்ணிட்டு வரதுக்கு நம்ம சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு சென்சார்ஸ்லாம் நம்ம உள்ளுக்குள்ள வைக்கணும், இதுக்கு செலவுகள் அதிகமாகும் இல்லையா, கரண்ட் பில் அதிகமாகும். இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறப்ப சேமித்து வைக்கிறதுக்கு செலவுகள் அதிகமாகுது. அதுக்கப்புறம் இதுக்குன்னு தனியாக ஒரு கட்டமைப்புகள்லாம் வேணும், ரொம்ப ஏர் டைட்டாக இருக்கணும். வேதி மாற்றங்கள், அப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இரும்பு மாதிரியான பொருட்கள் நம்ம பயன்படுத்துகிறப்ப என்னன்னா இரும்பு வந்து காற்றோட தண்ணியோட வினை புரிந்து துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பொருட்களையும் நம்ம பயன்படுத்த முடியாது. கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியரிக் ஸ்டோரேஜ் நம்ம வந்து ஒரு குடோன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து அதுக்குன்னு தனியான மெட்டீரியல்லாம் நம்ம வாங்கி தான் செய்ய முடியும். இப்போ அந்த மாதிரி செய்கிறப்ப அதுக்கு காசு வந்து அதிகமாகுது, மெட்டீரியல் அதுக்குன்னு தனியாக ஒரு குறிப்பிட்ட அமைப்பு நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இது நுகர்வோர் சென்றடைகிற வரைக்கும் இந்த சூழ்நிலை வந்து மாறாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமாக அதை பயன்படுத்திடணும், அப்படி இல்லைன்னா வச்சிங்களேன் கெட்டு போயிடும். ஏன்னா நுண்கிருமி தான் ரொம்ப முக்கியமான காரணம், பொருட்கள் வந்து வீணாக போகிறதுக்கு காரணமே நுண்கிருமி தான். சில வழிமுறைகள், அதாவது நம்ம வெப்பப்படுத்தி நம்ம பதப்படுத்துகிறோன்னு வச்சிங்களேன், அங்கே வந்து கிருமிகளை வந்து அழிக்கிறோம். இங்கே நம்ம வந்து நுண்கிருமிகளை அழிக்கலை, அதோட வளர்ச்சியை தான் நம்ம கட்டுப்படுத்திருக்கிறோம். அப்போ வந்து நீங்கள் வெளியில் ஒன்ஸ் வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட வளர்ச்சி தூண்டப்பட்டு சீக்கிரமாக கெட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது ஒரு குறை தான். இதில் எந்த ஒரு விஷயமாக எடுத்தாலுமே நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாக தேவை. அதனால் இதனோட அவசியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது தானே.
அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இதுவரை கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது மாற்றியமைக்கப்பட்ட சூழலில் சேமிப்பு முறைகள் குறித்து கூறினார் நமது பல்கலைக்கழக ஆராய்ச்சி மாணவர் தா அருள் செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422243105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.